بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري وإن محمدا عبده المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى إمام أبرهل الله يتدر صلى الله عليه وسلم أبرهل يفتري ஒரு முக்மின் முஸ்லிமுடைய நம்பிக்கை அகீதா கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து கூற ஆரம்பித்திருக்கின்றார்கள். நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய சிறந்த உயர்ந்த அபுதாக ஏற்றுக்கொள்கிறோம். அதுபோன்று அல்லாஹுடைய உயர்ந்த சிறந்த நபியாக ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹுடைய உயர்ந்த சிறப்பான ரசூலாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த அடிப்படையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்ன? ஒருவர் அல்லாஹுவிடத்திலே உயர்வை சிறப்பை அடைவதாக இருந்தால் அவர் அல்லாஹுவிற்கு தான் அபுதாக இருப்பதிலே அவர் கவனம் செலுத்த வேண்டும். தன்னுடைய அபுதியத், தன்னுடைய அடிமைத்தனத்தை அல்லாஹுவிற்கு முன்பு வெளிப்படுத்துவதில், உறுதிப்படுத்துவதிலே அவர் முனைப்போடு இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அபுதியத்திலே அவர் முன்னேறுவாரோ அந்த அளவிற்கு அல்லாஹுவிற்கு அவர் நெருக்கமாவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அபுதுகளிலேயே மிக சிறந்தவர்கள். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹுவை புகழக்கூடிய இடங்களில் மிக சிறப்பாக அல்லாஹு தஆலா அவர்களை அபுத் என்று கூறி புகழ்கிறான். இரண்டாவதாக அல்லாஹு தஆலா அவர்களை நபியாக ஆக்கினான். இக்ரா என்ற அந்த வசனம் இறக்கப்பட்ட போது அவர்கள் நபியாக ஆனார்கள். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் என்ற வசனம் இறக்கப்பட்ட போது ரசூலாக அவர்கள் ஆக்கப்பட்டார்கள். நபி என்பவருக்கும் ரசூல் என்பவருக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? நபி என்பவர் அல்லாஹுவிடமிருந்து வஹி, அந்த இறை செய்தியை பெறக்கூடியவர். பெற்ற இறை செய்தியை பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள் என்ற கட்டளை அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் அவர் ரசூலாக இருப்பார். அடுத்ததாக அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். நபி என்று ரசூல் என்று ஒருவரை அறிந்து கொள்வதற்கு, ஒருவரை நபி என்று ரசூல் என்று அறிந்து கொள்வதற்கு அவர் பல அற்புதங்களை காட்ட வேண்டும். அந்த அற்புதங்களை நிகழ்த்தினால்தான் அவரை நபியாக ரசூலாக ஏற்றுக்கொள்வோம் என்று சிலர் நம்புகிறார்கள். இப்ப இந்த அடிப்படையில் தான் முந்தைய சமுதாயத்தில், அப்ப அந்த மக்கள் எல்லாம் ஒருவர் நபி ரசூல் என்று வந்து சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு உண்மையாளரா இல்லையா, பரிசுத்தமானவரா இல்லையா, அவருடைய நடத்தை என்ன, அதெல்லாம் அவங்க பார்க்கல. எடுத்த உடனேயே அப்படியா நபியா, எங்க ஒரு அத்தாட்சியை கொண்டு வாங்க பார்க்கலாம். இப்போ மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ மூசா நபி சொல்லக்கூடிய சொல்ல சிந்திக்கலை, அவங்க பேசக்கூடிய பேச்சை பற்றி அவங்க கவனம் செலுத்தலை. அப்போ ஒரு அத்தாட்சியை காட்டு. இப்படி தான் அதே போல் சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, அந்த மக்கள் நம்ப தயாராக இல்லை, அத்தாட்சியை கொண்டு வாங்கங்கிறாங்க. இப்போ முந்தைய மக்களிடத்தில் இந்த ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, அத்தாட்சிகளை கேட்பது. அந்த அத்தாட்சிகளை வெளிப்படுத்தினால்தான் நம்பிக்கை கொள்வோம் என்று சொல்வது. அதே போலதான் இன்று முஸ்லிம்கள்லையும் முன்னாடி ஒரு கூட்டம் இருந்துச்சு, நபி என்று நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டது அவர்கள் காட்டிய அற்புதங்களின் அடிப்படையில் தான் என்பதாக அவர்கள் விளங்கினார்கள். அவர்களுடைய ஈமான் அந்த அற்புதங்களின் அடிப்படையில் மட்டும் இருந்தது. நாம் என்ன சொல்கிறோம்? அற்புதத்தை வைத்து மட்டும் ஒருவரை நபி என்று அறிய வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? அற்புதம் என்பது, அதாவது வித்தியாசமான ஒரு செயலை செய்து காட்டுவது என்பது, அது ஒருவர் நபி என்பதற்கு ஆதாரமாக ஆகிவிடாது. இப்ப மேஜிக் செய்யறவங்க, சூனியம் செய்யறவங்க, இந்த மாதிரியான காரியம் செய்யக்கூடியவர்கள் கூட ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டிடலாம். அது வந்து ஒரு நபி என்று சொல்வதற்கு ஆதாரம் அல்ல. நபி என்று சொல்வதற்கு அந்த மனிதருடைய வாழ்க்கை, அவருடைய பரிசுத்தமான தன்மை, அவருடைய சொல்லும் செயலும் முரண்படாமல் இருக்கிறதா, அவர் என்ன முன்னறிவிப்பு சொல்கிறாரோ அதன்படி நடக்கிறதா, இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடிக்கக்கூடிய உத்தம தன்மை, நேர்மை, நீதம், பண்புகள், இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி ஒரு மனிதர் நபி என்று நாம் ஏற்றுக்கொள்வதற்கு. அப்ப அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூற்றுக்கணக்கான அற்புதங்களை நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த அற்புதத்தை வைத்துத்தான் நபியே நபி என்று சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்ம நேற்று ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லி காட்டும், ஹஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதாரணம். இதே போல இன்னும் நிறைய உதாரணம், அப்துல்லாஹி இப்னு சலாம் என்ற பெரிய சஹாபி, அவர் முன்பு யூத மதத்தை சேர்ந்தவராக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள் என்று தெரிந்தவுடனே, இந்த மாதிரி ஏதோ ஒரு நபி வந்திருக்கிறாரு மக்கள் சொல்றாங்களே, சரி போய் பார்ப்போம், சந்திப்போம், அவர் உண்மையிலேயே நபியா இல்லையா என்பதாக அவர் வர்றார். பெரிய பாதிரியாரு, பெரிய 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 பாதிரியுடைய மகனார், வேற குடும்பமே பெரிய தௌராத்துடைய கல்வி பெற்றவர்கள். வந்தாரு, கொஞ்ச நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துக்கிட்டு நின்னாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசுறாங்கிறத கவனிச்சார். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு ஹதீஸ் பேசினாங்க. அந்த மூணு ஹதீஸை தான் அவர் கேட்டார். உடனே அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டார். வேற எதையுமே அவர் கேட்கவே இல்லை. அப்ப ஒரு நபியுடைய பேச்சே அவர் நபி என்பதற்குரிய ஆதாரமாக இருக்கும். புரியுதா? அவங்களுடைய பேச்சில் உள்ள அந்த வாய்மை, சுத்தம், நேர்மை, நம்ம இதை நல்லா கவனிச்சுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு அவர்கள் இறந்து போய் இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. சரியா? அல்லாஹ்வுடைய அருளால இன்றும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை எடுத்து படிக்கக்கூடிய, வாசிக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை, இந்த மாதிரியான நல்ல ஒழுக்கங்களை, சிந்தனைகளை, இறை அருள் பெற்ற இறைவனுடைய செய்திகளை வாங்கிய ஒரு மனிதரை தவிர சாதாரண மனிதர்களால் இப்படி பேச முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வருகிறார்கள். புரியுதா? நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஜிசாவை கண் கூட பார்க்கவில்லை என்றாலும் நமக்கு இன்றைக்கு பெரிய அற்புதமாக எது இருக்கிறது? அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட குர்ஆன் இருக்கிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் இருக்கின்றன. புரியுதுங்களா? அப்ப இதை வைத்து நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்வுடைய நபி என்பதாக தெளிவாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் 100.00000% கூட ஒரு சந்தேகம் இல்லாம, மனசுல எந்த விதமான குழப்பம் இல்லாம, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய நபி என்று ஏற்றுக்கொள்வதற்குரிய தெளிவான வரலாற்று சான்றுகள், அவங்க பேசின பேச்சு, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களை பார்த்தவர்கள் சொன்னது, அவர்களிடத்திலே பழகியவர்கள் சொன்னது, அவர்களை பற்றி எழுதப்பட்ட அவ்வளவு விஷயங்கள் நமக்கு சாட்சியாக, ஆதாரமாக இருக்கின்றன. இப்ப பாருங்க, ஒரு மனிதர் தன்னைத்தானே ரசூல் என்று சொல்லும் பொழுது, ஒரு மனிதர் தன்னைத்தானே ரசூல் என்று சொல்லும் பொழுது அந்த மனிதருடைய வாழ்க்கையில் நல்ல கவனிங்கம்மா, ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை, பரிசுத்தமான தன்மை இல்லை, அதே போல பொய் பேசுறாரு, ஏமாத்துறாரு, அதே போல தவறான காரியங்கள்லாம் ஈடுபடுறாரு என்று சொன்னா, அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அல்லாஹ் அந்த மனிதருக்கு செய்தி கொடுக்காம, புரியுதா, இந்த தன்னை நபி என்று இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனிதர் சொல்லிக் கொள்ளும்படி அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். அல்லாஹு தாலா அவரை கேவலப்படுத்தி விடுவார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஏனென்றால் சாதாரணமாகவே ஒரு மனிதன், சாதாரணமா ஒரு மனிதன் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யறான், தன்னை சீர்திருத்தவாதி என்று சொல்றான், ஆனா அவனுடைய சொல்லும் செயலும் முரண்பட்டு இருந்தாலே அவனையே அல்லாஹ் கேவலப்படுத்தி விடும்போது. புரியுதா உங்களுக்கு? சாதாரணமா தன்னை நபின்னு சொல்லாம, சாதாரணமா ஒரு மனிதன் மக்களுக்கு நன்மையை ஏவுறான், தீமையை தடுக்கிறான், மக்களை சீர்திருத்தம் செய்யறேன்னு சொல்றான். ஆனா அவன் அதன்படி நடப்பதில்லை, அந்த ஒழுக்கங்களை அவன் பேணுவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது சில காலம் அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் கொடுத்து விட்டு வை பார்க்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா அவனை கேவலப்படுத்துகிறான். அவனை ஏற்றுக்கொண்டவர்களே அவனை நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு, அவனுடைய சொல் செயல்களை பார்த்து அசிங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிறான். சாதாரண ஒரு மனிதனுக்கே இந்த நிலைமை சொன்னா, நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி வருகிறது என்று சொல்லிக்கொண்டு சொல்லும் செயலும் முரண்படியாக இருக்கின்ற ஒரு மனிதரை அல்லாஹ் எப்படி விடுவான்? கண்டிப்பா அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தி அவருடைய உண்மை நிலைய மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் இருக்க மாட்டான். தன் மீது ஒருவர் இட்டுக்கட்ட, தன் மீது ஒருவர் பொய் சொல்ல அல்லாஹு தாலா விட்டுவிட மாட்டான். அல்லாஹுவை நம்புவது நாம் உண்மை என்று சொன்னால், அல்லாஹுவை நாம் நம்புவது உண்மை என்று சொன்னால், அவன் மீது பொய் கூறக்கூடிய நிலையில் ஒருவரை அல்லாஹு தாலா விட்டுவிட மாட்டான். இது எல்லா எல்லா இடத்திலுமே, எல்லா விஷயத்திலுமே. இங்க பாருங்க, இன்றைக்கு இந்த இந்துக்கள்ல, அதே போல இன்னும் நிறைய அதாவது மதங்கள்ல, கொள்கைகள்ல, ஒருத்தர் வெறும் சாமியாரா இருக்கிற வரைக்கும், சும்மா இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு, சிறுக்கு குப்புரு எல்லாம் இருக்கு. அல்லாஹ் ஒண்ணும் செய்ய மாட்டான், மறுமையில சேர்த்து வச்சுக்க உடைச்சுப்பான். ஆனா அதே நேரத்துல நான் தான் கடவுள், கடவுளுடைய விசேஷமான அருள் எனக்கு இருக்கு, என்னை நம்புங்கன்னு தன்னை வழிபட கூப்பிட்டு அவன் ஒரு அயோக்கியனாக இருந்தால் அல்லாஹுத்தர் அவனை கேவலப்படுத்துறானா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில, அன்றாட இன்றைய வாழ்க்கையிலே பாருங்க, அல்லாஹுத்தர் அவனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு சிறை கைதியாக்கி ஒரு குற்றவாளியாக்கி அந்த மாதிரி அல்லாஹுத்தலா விட்டு இது விட்டு வைக்கிறான். அதாவது அந்த மாதிரி அல்லாஹுத்தலா அவனை ஆக்கிறான். அப்ப இது எதுக்கு அடையாளம்? அல்லாஹ் என்ற ஒரு கடவுள், ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதற்குரிய மிகப்பெரிய அத்தாட்சி. அல்லாஹ் என்ற உண்மையான ஒரு இறைவன், ஒரு கடவுள் இருக்கிறான் என்பதற்குரிய மிகப்பெரிய அத்தாட்சி. அவன் மீது ஒருவன் இட்டு கட்டி கொண்டு அவன் நீடித்திருப்பதற்கு அல்லாஹ் விடமாட்டான். சாவுக்கு முன்னாடி அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தி காட்டிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரி முஸ்லிம்ல பதிவான ஒரு ஹதீஸ் பாருங்க. நீங்கள் உண்மையை பேணுங்கள், உண்மை நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். ஒரு மனிதன் உண்மைதான் பேச வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருப்பான், அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலும் உண்மையாளராக எழுதப்பட்டு விடுவான். நீங்கள் பொய்யை தவிர்த்துக் கொள்ளுங்கள், பொய் பாவத்திற்கு வழிகாட்டுகிறது, பாவம் நரகத்திற்கு வழிகாட்டுகிறது. ஒரு மனிதன் பொய் பேசிக் கொண்டே இருப்பான், பொய் பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பான், இறுதியாக அல்லாஹ்விடத்திலே அவன் பொய்யன் என்று எழுதப்பட்டு விடுவான். இப்ப இந்த அளவுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய தூதர் சுதாசிலும் சொல்லியிருக்கிறான். அந்த தூதர் எவ்வளவு பெரிய உண்மையாளராக இருந்திருப்பான்? அப்ப அந்த உண்மையாளராக இருக்க போய் தான் அவங்க கடைசி வரைக்கும் நல்லவர்களாகவே இருந்தே இந்த உலகத்திலிருந்து மரணித்திருக்கிறார். ஒழுக்கம், உயர்வு, பண்புகள்ல அவர்களுக்கு நிகராக யாருமே இல்லை. நான் நேற்று உங்களுக்கு ஒரு ஹதீஸ் படிச்சுட்டு வர சொன்னேன். அந்த ஹதீஸ் பின்னாடி அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். அந்த ஹதீஸ்ல பாருங்க, ரசூலுல்லாஹுடைய எதிரி இடத்தில் ரசூலுல்லாவை பற்றி விசாரிக்கிறார். யாரு? ரசூலுல்லாஹுவை அறியாத, ரசூலுல்லாவுடைய கடிதத்தை பெற்ற ஒரு மன்னர் ரசூலுல்லாவை பற்றி விசாரிக்கிறார். யார்கிட்ட விசாரிக்கிறாரு? யாரு ரசூலுல்லாவுக்கு சுதாலிசனம் பரம எதிரி, சாதாரண எதிரி கிடையாது, பரம எதிரி. ரசூலுல்லாவையும் அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களுடைய தோழர்களையும் கொன்று அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு போருக்கு மேல் போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய எதிரி இடத்துல, முகமதை பற்றி உனக்கு தெரியுமா, நான் கேள்வி கேட்க போறேன், முகமது எப்படிப்பட்டவர், அவருடைய குடும்பம் என்ன, அவர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் ஒன்று ஒன்றா கேள்வி கேட்கிறாரு. இந்த நேரத்துல அபு சுஃபியான் விரும்பி இருந்தா என்ன வேண்டுமானாலும் சொல்லி இருக்கான். ஏன்னா அவருடைய பேச்சை வைத்துதான் இப்ப மன்னர் முடிவு செய்ய போறார். அபு சுஃபியான் ரசுல்லா மேல பிரிய வைத்தவர் அல்ல, ரசுல்லா மேல கோபம் கொண்டவராக இருக்கிறார், ரசூலுல்லா மேல வெறுப்பு கொண்டவரா இருக்கிறார் அந்த நேரத்தில். அது வரைக்கும் அவர் முஸ்லீம் ஆகல. அப்ப கூட அபு சுஃபியானால் ரசூலுல்லாஹின் மீது கரைப்படும்படியான ஒரு வார்த்தையை கூட பேச முடியல. புரியுதா இல்லையா? அப்ப எதிரிகளும் நல்லவர் உத்தமர் என்று போற்றப்பட்டவர்கள் தான் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த பொய் பேசுறாங்க பாத்தீங்களா, பொய் பேசுறவங்க ஏமாத்துறவங்க, இவர்களால அல்லாஹ்வுடைய தொடர்புல இருக்கவே முடியாது. உங்களுக்கு எனக்கு மார்க்கத்தில் ஈடுபடக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப அச்சுறுத்தலான பாடம். இந்த பொய் பேசுறவங்க ஏமாத்துறவங்க, உள்ளத்துல ஒன்ன வைத்துக் கொண்டு வெளியில ஒன்னு நடக்கிறவங்க, இந்த ரெண்டு நம்பர் வேலையை செய்யறவங்க, இந்த மாதிரி கச்சரா இந்த அழுக்கான தவறான காரியங்கள் செய்பவர்களுக்கு மார்க்க இல்மு கிடைத்தாலும் அதனுடைய பாக்கியம் ஒளி பறக்கத்து கிடைக்காது. அவர்கள் மார்க்க பிரச்சாரம் பண்ண வந்தாலும் கூட அவர்களால மார்க்கம் பரவாது. மார்க்கத்தை பேணுகிறோம் அல்லது பின்பற்றுகிறோம் அல்லது பரப்புகிறோம் என்ற பேரில் குழப்பம் தான் நடக்கும். அல்லா பாதுகாக்கணும். ஏன்னு சொன்னா இந்த மார்க்கத்துக்கு உண்மையாளர்களையும் பரிசுத்தவான்களையும் தான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறானே தவிர பொய்யர்களையும் ஏமாற்றக்கூடியவர்களையும் அல்லாஹுத்தால இந்த மார்க்கத்துல விட்டு வைக்க மாட்டான், வெளியாக்கிடுவான், அசிங்கப்படுத்திடுவான். அவர்களுக்கு யாருடைய தொடர்பு இருக்கும் என்று சொன்னா சைத்தானுடைய தொடர்பு தான் இருக்கும். யாருக்கே பொய் பேசுறாங்கல்ல, பொய் பேசக்கூடியவர்களுக்கு யாருடைய தொடர்பு ஏற்பட்டோம்? சைத்தானுடைய தொடர்பு ஏற்பட்டோம். அப்ப சைத்தானுடைய தொடர்பு ஏற்பட்டா அவர்கள் நல்லதை சொல்வார்களா கெட்டதை சொல்வார்களா? கெட்டதை தான் சொல்வாங்க. இப்ப பாருங்க சூரத்து ஷுரா அதுல 221-226 வரைக்கும் உள்ள வசனங்களை பாருங்க. இதுதான் அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா சைத்தான்கள் யாரிடம் வருகிறார்கள் என்று? சைத்தான்கள் பொய் பேசக்கூடியவர்களிடத்திலே வருகிறார்கள், பாவிகளிடத்திலே வருகிறார்கள். அவர்கள்தான் வானங்களில் தாங்கள் ஒட்டு கேட்டதை அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இவர்கள் எல்லாம் பொய்யர்களே. புரியுதா? இந்த கவிஞர்கள், இந்த கவிஞர்களுக்கு பின்னால் யார் செல்வார்கள் என்றால் வழிகேடர்கள் தான் செல்வார்கள். பொய் புரட்டு எதையாவது கற்பனையில அள்ளி விடுவார்கள். இவர்கள் தாங்கள் செய்யாததை எல்லாம் செய்ததாக பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிஞர்கள் அல்ல, பாவம் செய்தவர்கள் அல்ல, அது ஒன்று பொய் பேசக்கூடியவர்கள் அல்ல. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வஹி உண்மையான வஹி தான். புரியுதுங்களா? பாருங்க இதுக்கு இன்னொரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. எல்லாம் இமாம் அவங்க எழுதினதுதான். இப்ப உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், அதுதான் திரும்ப இன்னொரு சில வாக்கியங்கள்ல. ஒரு மனிதர் உங்கள்கிட்ட பேச வர்றார். அவர் பேச வரும் பொழுது அவர் ஒரு சப்ஜெக்டை பத்தி பேசினார்னா அது அவருக்கு தெரியுமா தெரியாதா என்பதை அவருடைய பேச்சை வைத்தே தெரிஞ்சுக்கலாம். அவருடைய பேச்சை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இப்ப மருத்துவம் இருக்குது, மருத்துவத்தையே தெரியாத ஒருத்தர் மருத்துவத்தை பத்தி பேசினா மருத்துவத்தை தெரிந்தவர்கள் என்னடா உளர்ற, மருத்துவத்தை பத்தி உனக்கு ஏபிசிடி அகராதியே தெரியாது, நீ என்ன பேசுற நீன்னு கேட்டுருவான். அதே போல ஒரு ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஒரு துறை, அந்த துறையை அறிந்தவர்கள் யாராவது ஒருத்தர் பேசும்போது அந்த துறை விஷயமா அவருக்கு அந்த துறையில கல்வி இருக்கா இல்லையாங்கிறத ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் தேவையில்லை, அதுக்கு ஒரு பெரிய முயற்சி தேவையில்லை. புரியுதா? இப்ப சில பேர் கவிஞர்களாகவே இருக்க மாட்டாங்க, நானும் கவி எழுதுவேன்னு எழுதுவாங்க, அதை பார்த்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான், இது என்னடா அது உளறியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ ஒருத்தருக்கு ஒரு வேலையை செய்கிறாரு, இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் வர்றாருன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு ஏசி மெக்கானிக் வர்றாரு, அவர் ஏசியை பிரிக்கிறதுலேருந்து தெரிஞ்சினாரு, ஏ உனக்கு தெரியுமா தெரியாத வேலை தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு. அப்போ ஒருவர் நபி என்று சொல்லி அல்லாஹுவின் புறத்திலிருந்து உண்டான தூது செய்திகளை பேசும் பொழுது, புரியுதா, அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தை உண்மையா பொய்யா என்று புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல அறிவை அல்லாஹூத்தால மக்களுக்கு கொடுத்துருக்கான். அபுபக்கர் எப்படி முஸ்லீம் ஆனாரு, உஸ்மான் எப்படி முஸ்லீம் ஆனாரு, கடைசியா உமர் எப்படி முஸ்லீம் ஆனாரு? அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சை கேட்கிறாரு, கேட்டதுக்கு பிறகு இது வந்து கவிஞர்களுடைய வார்த்தை இல்லையே, கவிஞர்கள் இப்படி பேச மாட்டார்களே, குறி சொல்லக்கூடியவருடைய வார்த்தையும் இல்லையே, குறி சொல்பவர்கள் இப்படி பேச மாட்டார்களே, ஜோசியம் பார்ப்பவருடைய வார்த்தையும் இல்லையே, அவர்கள் இப்படி பேச மாட்டார்களே, சூனியக்காரர்களுடைய வார்த்தையும் இல்லையே, சூனியம் செய்பவர்கள் இப்படி பேச மாட்டார்களே இப்படிதான் ஒரு ஒரு விஷயத்தையும் வமா ஹுவ பிகௌலி ஷாயிர் கலீலம்மா துக்மினூன் வலா பிகௌலி காஹின் கலீலம்மா தஸக்குரூன் இப்படி கேட்டு கேட்டு சிந்திச்சு சிந்திச்சு தான் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளார வர்றாங்க. இங்க பாருங்க, துஃபைல் இப்னு அம்ரு அத்-தௌசி அப்படின்னு ஒரு பெரிய குடும்பத்துடைய தலைவர் ஒருத்தர் வர்றாரு மக்காவுக்கு வர்றாரு. வந்த உடனேயே பெரிய ஆள், அவர் சாதாரண ஆள் கிடையாது, சுத்தி காப்பீர்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. ஒன்று சேர்ந்துட்டு, ஏப்பா துஃபைல் நீ இவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு, இந்த பாரு மக்கால ஒருத்தர் முகம்மதுன்னு வந்திருக்கிறாரு, தயவு செய்து அவர் பேச்ச மட்டும் கேட்டுறாரு, கேட்டினா நீ குழப்பமாயிடுவோ, உன்னை வந்து மயக்கிடுவாரு, வசீகரம் பண்ணிடுவாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்க. அப்பா இவ்வளவு பயங்கரமான ஆளா சொல்லிட்டு உடனே பஞ்சு எடுத்து நல்லா ரெண்டு காதலியும் வச்சு நல்லா அடைச்சிக்கிறாரு, வச்சு திடீர்னு திணிச்சுக்கிறாரு. சரி, நேரம் மக்காவுக்கு வந்துட்டாரு, காபத்துல்லா தவாஃப் செய்யறாரு. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டிக்கிட்டு அவங்க காபத்துல்லாக்கு பக்கத்துல தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி சுத்தி வர்றாரு, சுத்தி வரும்போது முதல்ல ரசூல்லாவிட்டு எட்டி தவாஃப் பண்ணார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரசூல்லாவுடைய முகத்தை பார்த்தாலே யாருக்குன்னு பிரியம் வராது, சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ரசூல்லாவை பார்த்து 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 அப்படியே கிட்டக்க வந்துட்டார். கிட்டக்க வந்த உடனே என்னமோ ஓதுறாரு, முணு முணு முணுன்னு ஓதுறாரு அப்படின்னு கேட்குறாப்புல. அப்படியே கேட்டு கேட்டுட்டு தவாஃப் முடிச்சிடறாரு. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. போனால் நேராக வந்துடுறாரு. எப்படி வராரு, மனசில் பேசிக்கிட்டு, ஏன்பா துஃபைலு நீ எவ்வளோ பெரிய அறிவாளி, நீ எவ்வளோ பெரிய புத்திசாலி, ஒரு மனிதர் தன்னுடைய பேச்சால் உன்னை மயக்கி உன்னை வழி கெடுத்துருவாருன்னு ஒருத்தர் சொல்கிறான், நீ நம்புறியா, என்னதான் சொல்றாருன்னு கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு சொல்லுது. சரின்னு தைரியமா வர்றாரு, காதல் உள்ள பஞ்செல்லாம் எடுத்துட்டாரு. எடுத்தோடனே நில்லுங்கிறாரு, நீங்க யாரு முகம்மது, நீங்க என்ன சொல்றீங்க உங்களை பத்தி, நான் நபின்னு சொல்றேன், நபினா என்ன ஏதாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أولاد الله أفرقا ستذ ولغ بين ستذ 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 அவருக்கு நிலகால் புரியல. அப்படிங்கிறார், திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. திரும்ப அவருக்கு என்னமோ ஒண்ணுமே புரியல, திரும்ப சொல்லுங்கிறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது தடவை சொல்றாங்க, அவ்வளவுதாங்க. சொன்னவனைய உபுசுத் இலைய எது கையை காட்டுங்கிறாரு, கையை பிடிச்சிக்கிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். எப்படி யோசிச்சு பாருங்க, புரியுதா இல்லையா? என்ன சொன்னாரு, இந்த கூற்று இது ஒரு கவிஞரின் கூற்று அல்ல, இது ஒரு குறி சொல்பவனின் கூற்று அல்ல, இது ஒரு பொய்யரின் வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் கேட்டதில்லை, கண்டிப்பா இது ஒரு நபியுடைய இறை செய்தி பெறக்கூடிய ஒரு தூதரின் வார்த்தையாகத்தான் இருக்கும் சொல்லி சாட்சி சொல்றார். ஒரே வார ஒண்ணுமே யோசிச்சுப்பாரு சொல்லிட்டு, யார சூழல்லா என்னுடைய கூட்டத்தார்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் உங்களுக்கு எல்லாம் இஸ்லாம் எடுத்து சொல்லணும், எனக்கு நீங்க அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி துவா செய்யறாங்க. அல்லாஹ் அவருக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்தான், அவருடைய நெத்தியில அப்படியே லைட் டார்ச் லைட் மாதிரி அடிக்குது. அவர் கொஞ்சம் தூரம் போனார், போயிட்டு திரும்பி வந்தார், யாரும் சொல்லா இந்த லைட்டை பார்த்தானு வச்சுக்கங்க, என் கூட்டத்தார்கள் பத்தியா, நீ வந்து உன் அப்பா அம்மாவுடைய மதத்தை விட்டுவிட்ட, அதனால தான் இது உனக்கு ஒரு அசிங்கமாக போயிடுச்சு பத்தியா இதுதான் அப்படின்னு சொல்லிடுவானுவ. இங்கே நெத்தியில் வேணாம் யாரும் சொல்லலாம், வேற எங்கேயாவது இந்த லைட்டை மாற்றிருங்கன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க. அவருடைய அசாவுக்கு அந்த லைட் வந்துடுது, நேராக எடுத்துகிட்டு போகிறார் குடும்பத்தார்கள்ட்ட காட்டி. அது சம்பவம் இன்னும் ரஹீக்கில் கூட இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன, பேச்சை வைத்து அவர் உண்மையாளரா பொய்யரா என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த உண்மையாளராக இருந்தார்கள். அல்லாஹ்விற்கு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த உண்மையாளர் யாருமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் பொய் பேச மாட்டார்கள். புரிஞ்சுங்களா? இப்ப பாருங்க, இதனுடைய தொடர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வந்த உடனே யார்கிட்ட போய் சொன்னாங்க? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாட்ட சொன்னாங்க. நான் ஒரு இடையில ஒன்று சொல்ல சிரிக்கக்கூடாது. இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி புருஷங்காரன் பொண்டாடின ஒய்ஃப் கிட்ட வந்து சொன்னான்னு வச்சுங்க, அதுதான் பெரிய பிரச்சனையா போயிடும். இன்னைக்கு ரொம்ப பேர் மனைவிட்ட வந்து ஏன் பிரச்சனையை சொல்றது இல்லை? வீட்டில் வந்து கவலையா இருப்பாங்க, ஏதாச்சும் இருப்பாங்க, சொல்றதில்லை. ஏன் சொன்னா பெரிய பிரச்சனையா? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிள்ளை இன்னைக்கு வியாபாரத்தில் வந்து பிரச்சனை, ஒருத்தர் காசு வாங்கணும் ஓடி போயிட்டான் துவாச்சி அப்படின்னு, சரி மனைவிட்டு சொல்லுவோம் தொழில் அழைச்சி துவாச்சி அப்படின்னு வந்து சொன்னார்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு வெபரா இருக்கா, விபஸ்த இருக்கா, யார் எவன் பார்த்து கொடுக்க கூடாது? என்ன புத்தி உங்களுக்கு? எத்தனை நாளா வியாபாரம் செய்றீங்க? என்ன விவஸ்தை உங்களுக்கு? அவ்வளவுதான் முடிச்சு அவன் கையோட கை வச்சுட்டு அல்லாண்டான் அதுக்கு வாங்கி தூக்கிட்டு ஓடணும். அது கூட மனசுக்கு கஷ்டமா இருக்கு, அது மறந்துடுவான். இவள்கிட்ட ஏற்றி வாங்குற மாடா இல்ல, பேச்சு வாங்குற மாடா இல்ல, யா அல்லா அஸ்தஃபிருல்லாஹ் 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 எதுக்கு எதுக்கு இவன்ட்டு சொன்னதுக்கு யா அல்லா மன்னிச்சுக்கிடாலா, எப்படியாவது வாயாடேடா அல்லா அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அப்படி நடந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிரச்சனை பயம் அப்படின்னு வந்தவன் அவங்க என்ன சொன்னாங்க? யார்கிட்ட சொன்னாங்க? தான் மனைவிட்டு சொன்னாங்க. ஏன்னா மனைவி அப்படிப்பட்ட மனைவியா இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புரிஞ்சவங்களா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்ன உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அலட்டிக்கவே இல்லை. யார் ரசூலுல்லாஹ்? தெரியாது. கணவனாரு முஹம்மது சொல்லுவாங்க, அல்லது எப்னு அஹின்னு சொல்லுவாங்க. கவலையப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பயந்தாங்கன்னா, ஏதாவது ஜின் சைத்தான் கோளாறா இருக்குமா, ஏதாவது ஜின் சைத்தானுடைய கெட்ட தீண்டுதலா இருக்குமான்னு பயந்தாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கல்லா சே 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 நோ நோ கல்லா லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அப்படி அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம் சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்த உயர்ந்த குணங்களை சொன்னார். நீங்க உறவுகளை சேர்த்து வாழக்கூடியவர்கள், இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்களுடைய கஷ்டத்தை நீக்கக்கூடியவர்கள், பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவிக்கு நீங்கள் செல்வீர்கள், சம்பாத்தியம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுப்பீர்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த குணமுள்ள உங்களை போய் ஒரு ஜின்னு ஷைத்தான் தீண்டி உங்களை நீங்க வந்து பொய் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லக்கூடிய, இறை செய்தி என்று பொய் சொல்லக்கூடிய ஒரு மனிதராக அல்லாஹ் ஆக்கிடுவான் நீங்க நினைக்காதீங்க. அப்படிலாம் நடக்காது. நல்லதுதான் நடந்திருக்குது, நம்ம போய் அது சம்பந்தப்பட்ட விளக்கம் உள்ளவங்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு கேட்டு கூட்டிட்டு போறாங்க. யார்கிட்ட? வரக்கா இடத்துல கூட்டிட்டு போறாங்க. வரக்கா சொன்ன உடனேயே முதல்ல யார் ஈமான் கொள்றான்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெண்கள்ல முதல்ல அவங்க இஸ்லாமை ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையே, அவர்களுடைய சுத்தமே அவர்கள் நபி என்பதற்கு சாட்சி. இப்ப பாருங்க, இது சம்பந்தமா குர்ஆன்ல ஒரு வசனம், வலபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி, சூரா யூனுஸ் 10வது அத்தியாயத்தில், சரியா 16வது வசனம், 15-16 ரெண்டுமே நமக்கு முக்கியமான வசனம், இந்த பாட சம்பந்தப்பட்ட வசனம். குல் லவ் ஷா அல்லாஹு மா தலவுதுஹு அலைக்கும் வலா அதராக்கும் பிஹி ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தஅக்கிலூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள் இந்த மக்களுக்கு, அல்லாஹ் நாடி இருந்தால், நான் இதை உங்களுக்கு சொல்லி காட்டக்கூடாது ஓதி காட்டக்கூடாது என்று நாடி இருந்தால், நான் இந்த வேத வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டி இருக்க மாட்டேன், இதை அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டான். فقد لبست فيكم عمرا من قبله, இந்த அறிவிப்பை நான் தூதர் என்று அறிவிப்பதற்கு முன்பாக உங்களோடு பல காலங்கள் நான் ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். அஃபலா தாக்கிலூன், அந்த வாழ்க்கையில் நான் எப்படி நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? நீங்க இந்த நபித்துவம் கிடைக்க பெற்று நான் என்னை நபி என்று சொல்வதற்கு முன்னாடி என்னை உண்மையாளர் என்று சொன்னீர்கள், என்னை நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொன்னீர்கள். அப்படி இருக்கும் பொழுது பொய்யிலேயே மிகப்பெரிய பொய் என்ன? அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுவது. சாதாரண மனிதர்களுடைய விஷயத்திலேயே பொய் சொல்லாத நான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் பொய் சொல்வேனா? அஃபலா தஅக்கிலூன், நீங்கள் ஏன் இதை சிந்தித்து புரிய மறுக்கிறீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வஹி செய்தி கிடைக்கப்பட்டதுக்கு பிறகு எப்போ அல்லாஹு தஆலா உறவுகளுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொன்னானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அந்த ஜபல் அபி குபைஸ்ல ஏறிக்கொண்டு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு என்ன கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களான்னு கேட்டாங்க. அப்ப அந்த மக்கள் என்ன பதில் சொன்னார்கள்? கண்டிப்பா நம்புவோம், ஏன் நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள், மறுமைக்கு முன்பு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன். புரியுதுங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு அவர்கள் நபி என்பதற்குரிய சாட்சியாக இருக்கிறது. அப்ப அந்த தொடர்ல தான் நம்ம சொல்லும் பொழுது அந்த அபூ சுஃபியானுடைய ஹதீஸை உங்களுக்கு படிக்க சொன்னோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று ஏற்றுக்கொள்ள மறுத்த எதிரிகள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒழுக்கத்தை பற்றியோ தனிப்பட்ட பண்புகளை பற்றியோ அவர்களுடைய அந்த நேர்மையை பற்றியோ குறை சொல்வதற்கு அவர்களுக்கு சாத்தியம் இல்லாமல் போனது. புரியுதா? அதை வைத்து அபூ சுஃபியான் சொன்னாரு, கண்டிப்பா நீ சொல்லக்கூடிய இந்த மனிதர் அவர் நபியாகத்தான் இருப்பார். நீ சொல்லக்கூடிய இந்த மனிதர் அந்த, அதாவது ரசூல்லாவை அபூ ஹிர்கல் பார்க்கல, அந்த ஹெர்குலிஸ் மன்னரு அவர் பார்க்கல. நீ யாரிடத்திலிருந்து கடிதம் வந்திருக்குதோ அந்த கடிதத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, அவர் யார், எப்படிப்பட்டவர், எந்த குடும்பத்தில் பிறந்தார், என்ன பிரச்சாரம் பண்றார், என்ன பேசுறார், அவருடைய தோழர்கள் எப்படி இருக்கிறாங்க, யார் ஏற்றுக்கொள்றாங்க, இதைத்தான் கேட்கிறாரு. விவரம் கேட்டதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, நான் கேள்விப்பட்டிருந்தேன் கண்டிப்பாக இறுதி காலத்தில் ஒரு நபி வருவார் என்று, அவர் உங்களில் வருவார் என்று நான் அறிந்திருக்கவில்லை, கண்டிப்பாக நீர் சொல்வது உண்மை என்று இருக்குமேயானால் அவர்தான் இந்த நபி. நிச்சயமாக அவருடைய ஆட்சி என்னுடைய பாதம் எந்த ஆட்சியில் இருக்கிறதோ அதை சுருட்டி கொள்ளுங்கள், என்னுடைய ஆட்சியை அவருடைய ஆட்சி சுருட்டி கொள்ளும் கண்டிப்பாக. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல சிரியா முழுக்க, புரியுதா, அந்த ரோமுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த இந்த சிரியா டமாஸ்கஸ் சொல்றோம்ல, ஃபுல்லா இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே வந்துச்சு ஹிர்கல். அதுக்கு பின்னாடி ஹிர்கல் ஹெர்குலிஸ் ஒரு மன்னரே இல்லாம முன்னாடி காலத்துல, இன்னைக்கு எப்படி எல்லாரும் பெருசா ரஷ்யா அமெரிக்கான்னு பேசிக்கிறாங்க யூரோப்னு, அந்த காலத்துல ரெண்டே ஆட்சி தான் உலகத்துல, ஒன்னு ரோமர்களுடைய ஆட்சி இல்லது பாரசீகத்தினுடைய ஆட்சி. ரசூலுல்லா சொன்னாங்க, இப்போது இந்த கைசர் அழிந்து விட்டால் அடுத்து ஒரு கைசர் முடியாது. புரியுதா? இப்பொழுது இந்த பாரசீகம் அழிந்து விட்டால் அடுத்து ஒரு பாரசீகம் இருக்காது. அதே போலவே அல்லாஹ் ஆக்கிட்டான். நபிமார்களை பற்றி பொதுவா நம்ம அந்த நபிமார்கள் உண்மையாளர்கள் என்று அறிந்து கொள்வதற்கு அவர்களுடைய வரலாறுகள், குரானில் சொல்லப்பட்ட வரலாறாக இருக்கட்டும் அல்லது வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்த வரலாறுகளாக இருக்கட்டும், அந்த வரலாற்றுகளின் மூலமாக நம்ம தெரிய வர்றோம். அவர்கள் தங்களை நபி என்று சொன்னார்கள், இறுதி வெற்றி அவர்களுக்கு இருந்தது. ஆரம்பத்தில் அவர்கள் அதாவது ஒடுக்கப்பட்டாலும் அவர்கள் வந்து பகைக்கப்பட்டாலும் இறுதியாக வென்றவர்கள் யாரு? நபிமார்கள் தான். புரியுதா? அதே போலதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அவர்கள் மக்கால கஷ்டப்பட்டாலும், மக்காவிலிருந்து துரத்தப்பட்டாலும், மதினால வாழ்ந்த 10 ஆண்டு காலங்களில் பல போர்களை சந்திச்சாலும் இறுதியாக வெற்றி யாருக்கு கிடைச்சிச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கிடைச்சிச்சு. இப்ப அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லக்கூடிய கூட்டமாக இருந்து அவர்கள் வெற்றிக்கு மேல் வெற்றியும், இறுதியாக இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஆட்சி கிடைக்கும் அளவிற்கு அல்லாஹ் விட்டு வைப்பானா? கண்டிப்பா விட்டு வைக்க மாட்டான். அதாவது அப்ப அவங்க பொய்யர்கள்னு சொன்னா எதிரில் உள்ளவர்கள் உண்மையாளர்கள் ஆயிடறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரின் மீதும் அவருடைய ஆதிக்கம் பரவியது. புரியுதா இல்லையா? அப்ப அதிலிருந்தே நமக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர்கள். ஏன் அவங்க பொய்யர்களாக இருந்தா உண்மையாளர்களின் மீது ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களை விட்டு வைத்திருக்க மாட்டான். முடிவுல கண்டிப்பா அல்லாஹு தஆலா கேவலப்படுத்தி இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இமாம் சொல்லும் பொழுது இந்த 3 விஷயங்களை சொன்னாங்க. அது சம்பந்தமான விளக்கங்களை நம்ம பார்த்தோம். அதாவது وَأَنَّهُ وَإِنَّ مُحَمَّدًا عَبْدُهُ الْمُصْطَفَى وَنَبِيُّهُ الْمُجْتَبَى وَرَسُولُهُ الْمُرْتَضَى. அடுத்தது وَإِنَّهُ خَاتَمُ الْأَنْبِيَاءِ. خَاتَم என்று படிக்கலாம் அல்லது خَاتِم என்று படிக்கலாம். خَاتَمُ الْأَنْبِيَاءِ நபியுடைய பண்மை அல் அம்பியா, நபிமார்களுடைய இறுதி முத்திரையாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது என்ன அர்த்தம், அவர்களுக்கு பிறகு நபி ஒருவர் வர முடியாது, வரமாட்டார். சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயத்தில் 40வது வசனம், வலாக்கின் ரசூலல்லாஹ் வ காதமன் நபியீன் மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிகும் வலாக்கின் ரசூலல்லாஹ் வ காதமன் நபியீன். முஹம்மது அவர்கள் உங்களில் யார் ஆண்களில் யாருக்கும் தந்தையாக இருக்கவில்லை. மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிகும் வலாக்கின் ரசூலல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதர். வ காதமன் நபியீன், நபிமார்களுடைய இறுதி முத்திரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், அதாவது பிரபலமான ஒரு ஹதீஸ் இது, புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். என்ன ஹதீஸ், எனக்கும் முந்தி சென்ற நபிமார்களுக்கும் உள்ள உதாரணம், எனக்கும் முந்தி சென்ற நபிமார்களுக்கும் உள்ள உதாரணம். அழகான ஒரு கட்டிடத்தை ஒரு மனிதர் கட்டினார், ஆனால் ஒரே ஒரு கல் அளவுக்கு இடத்தை மட்டும் அவர் விட்டுவிட்டார். அந்த கட்டிடத்தை பார்த்து ரசிக்க வந்தவர்கள் எல்லாம் கட்டிடத்தை சுற்றி பார்த்து ரசித்தார்கள். அந்த ஒரே ஒரு கட்டிட கல் உள்ள அந்த இடத்தை தவிர, அதை தவிர வேறு குறைகளை அவர்கள் பார்க்கவில்லை அந்த கட்டிடத்தில். இதை கூறிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தான் அந்த விடுபட்ட கல்லின் இடத்தை அடைக்கக்கூடியவன். என்னோடு கட்டிடம் முடிக்கப்பட்டு விட்டது, என்னோடு தூதர்கள் முடிக்கப்பட்டு விட்டார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல மிக தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நபிமார்களும் வந்தது போக ஒரு நபியினுடைய வருகை மீதம் இருந்தது, அந்த நபி நாதான், என்னோடு இனி எனக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னான். அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ், அதுவும் புகாரி முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ் சொல்றாங்க, எனக்கு பல பெயர்கள் இருக்கின்றன, நான் முஹம்மத், நான் அஹ்மத், நான் அல் மாஹி. அல் மாஹி என்றால் அழிக்கக்கூடியவன், அழிப்பது. எதை அழிக்கக்கூடியவன், எம்ஹுல்லாஹு பி அல் குஃபர், என்னை என் மூலமாக அல்லாஹ் குஃப்ரை அழித்து விடுகிறான், இறை நிராகரிப்பை அழித்து விடுகிறான். நான் ஹாஷிர், ஹாஷிர் என்றால் என்ன, அல்லது யுஹ்ஷரு நாசு அலா கதமி. முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பப்படுவாங்க, ரசூல்லாவுடைய காலிலிருந்து அதை சுற்றி மக்கள் எழுப்பப்படுவார்கள். அடுத்ததாக அனல் ஆகிப், நான் அல் ஆகிபாக இருக்கிறேன். ஆகிப் என்றால் யாரு, அல்லது லைஸ பஅதஹு நபியுன், நபியே சொல்றாங்க, யாருக்கு பிறகு இன்னொரு நபி வர முடியாதோ அவருக்கு அவர்தான் ஆபிபாக இருக்கின்றார். அப்ப இந்த ஹதீஸ்லயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி நபி. அதே போல சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி சொல்றாங்க, வஇன்னஹு சயகூனு ஃபி உம்மதி ஸலாஸூன கஸ்ஸாபூன் குல்லுஹும் யஸ்உமு அன்னஹு நபியுன் வ அன காதமுன் நபியீன் லா நபிய பஅதி. என்னுடைய உம்மத்திலே 30 பேர்கள் வருவார்கள், எல்லாம் பொய்யர்கள், அவர்கள் பிதற்றிக் கொள்வார்கள் தங்களை தன்னை பற்றி தான் நபி என்பதாக, ஆனால் நான் தான் நபிமார்களுடைய இறுதி முத்திரையாக இருக்கிறேன், எனக்கு பின்பு நபி யாரும் இல்லை, அறவே இல்லை. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இன்னும் ஒரு ஹதீஸ், அதுவும் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், சொல்கிறார்கள், மற்ற நபிமார்களை விட, மற்ற நபிமார்களை விட 6 சிறப்புகள் எனக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று, உஅதீது ஜவாமி அல் கலிம், தெளிவான விரிவான பேச்சு, குறைந்த வார்த்தைகளில் விரிவான கருத்துக்களை உடைய சொற்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு கொஞ்சமா இருக்கும், ஆனா அதனுடைய கருத்து ரொம்ப அதிகமா இருக்கும். எனக்கு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான் பயத்தின் மூலமாக. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒருத்தங்க பார்க்க வர்றாங்க வந்தாலே அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான அச்சம் வந்துடும். ரசூல்லாவை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பயம் வந்துடும், கெடுதி செய்யறதுக்கு அவங்களால முடியாது. கனாயிமும், போரிலே வெற்றி கொள்ளக்கூடிய பொருட்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றன. முந்தைய நபிமார்களையும் பல பேர் ஜிஹாது செஞ்சிருக்கிறாங்க, ஆனா கனிமத்து பொருள் அவங்க அனுபவிக்கப்படாது. கனிமத்து பொருள் எல்லாம் கொண்டு வந்து அவங்க ஒரு மைதானத்தில் வச்சிருவாங்க, அல்லாண்ட துவா செய்வாங்க, வானத்திலிருந்து நெருப்பு வந்து கனிமத்து ஃபுல்லா எரிச்சிடும். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி கிடையாது, அந்த கனிமத்தை அவங்க பயன்படுத்தலாம், பிறருக்கு கொடுக்கலாம். அடுத்து சொன்னார்கள், எனக்கு அல்லாஹு தஆலா பூமி அனைத்தையும் பள்ளியாக மஸ்ஜிதாகவும் சுத்தம் செய்வதற்குரிய ஒரு பொருளாகவும் ஆக்கியிருக்கிறான். இப்ப நம்ம எங்க வேணாலும் பூமியில தொழுகலாம், பயணம் செஞ்சு போயிட்டே இருக்கிறீங்க, தொழுக வக்து வந்துருச்சு, பள்ளிவாசலுக்கு தான் வந்து தொழுகணும்னு அவசியம் கிடையாது. பள்ளிவாசல் பக்கத்தில் இருந்தா போய் தொழுக போறோம். பயணத்துல போயிட்டு இருக்கும் பொழுது எங்க உங்களுக்கு தொழுகையுடைய நேரம் வந்துச்சோ அங்கேயே நம்ம தொழுதுற வேண்டியதுதான். மற்ற நபிமார்களுக்கு அப்படி கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் பள்ளிவாசல வந்துதான் அவங்க தொழுகணும். அதே போல சுத்தம், மற்ற நபிமார்களுக்கு முன்னாடி வந்து தயமை என்பது கிடையாது, தண்ணியில தான் அவங்க எல்லாம் செஞ்சாகணும். நமக்கு அப்படி கிடையாது, தண்ணி கிடைக்கலன்னா தயமை செஞ்சுக்கலாம். நான் எல்லா படைப்புகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறேன், என்னோடு நபிமார்கள் முடிக்கப்பட்டு விட்டார்கள். அப்ப இந்த ஆறு சிறப்பு மற்ற நபிமார்களை பார்க்கிலும் எனக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸில் இருந்தும் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் காத்தமுல் நபி, அவங்களுக்கு பின்னாடி நபி கிடையாது. அவங்களுக்கு பிறகு யாரெல்லாம் தன்னை நபி என்று வாதிட்டார்களோ அவர்கள் பொய்யர்கள், கேவலமானவர்கள், அசிங்கமானவர்கள் என்று அவர்களுடைய வாழ்நாளிலேயே அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். புரியுதா? அடுத்து இமாமுல் அத்கியாயி, இமாமுல் அத்கியாயி அல் அத்கியா தக்கியுடைய பன்மை, தக்கியுன் அலியுன் வருது அந்த போல தக்கியுன் உடைய பன்மை அத்கியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம், தலைவராக இருக்கின்றார்கள் இரையச்சம் உள்ளவர்களுக்கு. இமாம் என்றால் என்ன அர்த்தம், ஐ அல்லதி உத்தம்மு பிஹி, யாரை நாம் பின்பற்றி செல்வோமோ அவர்களுக்கு இமாம் என்று சொல்லப்படும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு பெரிய இமாம். யார் பெரிய இமாம்? இன்றைக்கு சிலர் ரசூலுல்லாஹி இமாமுன்னு ஏத்துக்கிறதுக்கு தயார் கிடையாது. உங்களுக்கு இமாம் யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு டக்குன்னு அவங்களுடைய ஆலிமு அல்லது வேற 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 அதுதான் அவங்களுக்கு சிந்தனைக்கு வரும். உங்க இமாம் யாருன்னு கேட்டால் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று யாரு சொல்றாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்தவர்கள், பின்பற்றக்கூடிய இமாமுல் அத்கியா. அப்ப நாம் பின்பற்ற வேண்டியவர் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். என்ன இமாம் இங்க சொல்றாங்க, அல் அத்கியான்னு சொல்றாங்க. அத்கியா இல்ல என்ன அர்த்தம், தக்குவா, இரையச்சம் உள்ளவர்கள் என்று அர்த்தம் சொல்லும். இமாம் பாருங்க எவ்வளவு அழகாக அங்க ஒரு இக்கு ஒரு புள்ளி வச்சு சொல்றாங்க, நீ தக்குவா உள்ளவனாக ஆக வேண்டும் என்றால் நீ யாரை பின்பற்று? ரசூலுல்லாஹுவை இமாமாக என்று அவர்களை பின்பற்று. ஒரே வார்த்தை முடிஞ்சிச்சு. நபி யார்? இமாமுல் அத்கியா, தக்குவா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், பக்திமான்களுடைய இமாம் அவர்கள் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா நாம் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பியிருக்கிறான். அவர்களை நாம் பின்பற்றும் போதுதான் நமக்கு உண்மையான தக்குவா வரும். நீங்க அந்த ஷேக்கு, இந்த ஷேக்கு, அந்த பீரு, இந்த பீரு, அந்த பாயி, இந்த பாயி, இப்படி இதெல்லாம் பின்பற்றிக்கிட்டு இருந்தா தக்குவா வராது, லக்குவா தான் வரும். என்ன வராது? தக்குவா ஒன்றும் வராது. சும்மா தக்குவா வந்த மாதிரி நடிக்கலாம், புரியுதா? ஆக்டிங் வேணா பண்ணலாம், தக்குவா உண்மையான தக்குவா வராது. உண்மையான தக்குவா யாரை பின்பற்றுவதில் இருக்கிறது?